2017 ஆம் ஆண்டு நவம்பர் மாத தென்றல் இதழில் நேர்காணல் பகுதியில் சபரி வெங்கட் உரையாடல். அரவிந்த் அவர்கள், படங்கள் உதவி சபரி வெங்கட் அவர்கள், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அரங்கம் நிரம்பி வழிகிறது. மாற்றுத்திறனாளி சிறுவர்களுக்கு விருது வழங்கும் விழா அது. நிகழ்ச்சி முடிந்ததும் திடீரென வந்திருந்த சிறுவர்களில் ஒருவரை பேச சொல்கிறார் சிறப்பு விருந்தினர். அவனுக்கு இரண்டு கண்ணிலும் பார்வை இல்லை. எந்த முன் தயாரிப்பும் இல்லாமல் அவன் பேச பேச அரங்கம் எழுந்து நின்று கை தட்டுகிறது. பேச்சை கேட்டு பரவசப்பட்டு போன அந்த விருந்தினர், கிரேட் ஸ்பீச், வெல் டன் என்று பாராட்டுகிறார். தன் பேச்சில் அந்த சிறுவனை பற்றி குறிப்பிட்டு, யூ ஆர் மை அனதர் ஃப்ரெண்ட் என்று சொல்லி பெருமைப்படுத்துகிறார். இப்படி ஒரு சிறுவனை மனமோந்து தனது நண்பனாக அறிவித்தவர் மேலாள் ஜனாதிபதி அப்துல் கலாம். அந்த சிறுவர் சபரி வெங்கட். 7 மாதத்தில் பிறந்தான். இந்த சிறு வயதில் பல உயரங்களை தொட்டிருக்கிறார் சபரி வெங்கட். ஆனால் பிறந்தது முதலே போராட்டம்தான். பொள்ளாச்சியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் கோவை பாலக்காடு எல்லையில் இருக்கும் சிற்றூர் வடகாடு. அங்கு விவசாயம் செய்து வந்தனர் சீனிவாஸ் தீரவேணி தம்பதியினர். திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேரு வாய்க்கவில்லை. இயற்கை மருத்துவம், அலோபதி, சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் எல்லாம் பார்த்து 12 வருடம் கழித்து பிறந்த குழந்தை சபரி வெங்கட். அதுவும் குறை பிரசவத்தில். ஆம், 7.5 மாதத்திலேயே தாய்க்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பனிக்கூடம் உடைந்துவிட வேறு வழியில்லாமல் அறுவை சிகிச்சையில் பிறந்தான் சபரி. பிறந்த குழந்தை அழவில்லை, மூச்சு பேச்சில்லை. டாக்டர்கள் ICU சேர்த்து வென்டிலேட்டரில் வைத்து ஆக்சிஜன் அளித்து குழந்தையை காப்பாற்றினர். சரியாக 18 நாள் கழித்து தான் சபரி பெற்றவர்கள் கைக்கு வந்தான். ஜூனியர் டாக்டர் சொன்னார், குழந்தைக்கு பார்வையில் பிரச்சனை, உடனடியாக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுங்கள். பதைபதைத்த பெற்றோர் உடனடியாக மதுரைக்கு ஓடினர். குழந்தையின் பார்வையின் நரம்பில் மிகப்பெரிய குறைபாடு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. பல்வேறு கட்ட ஆலோசனைக்கு பிறகு வலது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்தார்கள். ஆனால் அது தோல்வி என்பது சில மாதங்களுக்கு பின்னரே பெற்றோருக்கு தெரிய வந்தது. தந்தை சீனிவாஸ் சென்னை சங்கர நேத்ராலயா வந்து பார்த்தார். ஒன்றும் செய்ய வேண்டாம், இப்போது மீண்டும் ஆபரேஷன் செய்தால் ரிஸ்க் என்று சொல்லிவிட்டனர். டாக்டர் அகர்வாலும் அதையே சொல்லவே வருத்தத்துடன் ஊர் திரும்பினர். பின்னர் கேரள ஆயுர்வேத மருத்துவத்தில் குணமாகும் என்று ஒருவர் சொல்லி அதையும் முயன்றனர். பணம் கரைந்தது, பலன் கிடைக்கவில்லை. இனியும் இந்த குக்கிராமம் பையனின் வளர்ச்சிக்கு சரியாகாது என்று முடிவு செய்து விவசாய நிலத்தை 40 லட்சம் ரூபாய்க்கு விட்டுவிட்டு இன்று அதன் மதிப்பு 10 கோடிக்கும் மேல் கோயம்புத்தூருக்கு குடிபெயர்ந்தது குடும்பம். ராமகிருஷ்ண வித்யாலயம் அரவணைத்தது. பின்னர் நடந்தவற்றை விவரிக்கிறார் தந்தை சீனிவாஸ். சபரிக்கு 3 வயதானதும் கோவை அவினாசிலிங்கம் ஹோம் சயின்ஸ் பள்ளியில் சிறப்பு வகுப்பில் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிக்க இடம் கிடைத்தது. அங்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி பயிற்சியை அளித்தார்கள். 2ஆம் வகுப்பு வரை அங்கு படித்தான். அதன் பிறகு பெரிய நாயக்கன் பாளையத்தில் இருக்கும் ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் அனுமதி கிடைத்தது. அப்போதே அவன் பல இடங்களில் பேச தொடங்கியிருந்தான். விவேகானந்தரை பற்றி அவன் பேசிய விஷயங்கள் வித்யாலயத்தின் சுவாமிஜியை மிகவும் கவர்ந்தன. இவன் மாற்றுத்திறனாளி என்றாலும் இவனுடைய திறமையையும் ஆர்வத்தையும் பார்த்து சாதாரண குழந்தைகளுடன் சேர்ந்து படிக்க வாய்ப்பளித்தார். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஆண்டு விழா, ரோட்டரி கிளப் விழா என பலவற்றிலும் பங்கேற்று ஊக்கமளித்தது பள்ளி. அன்று முதல் இன்று வரை அங்கேயே படித்து வருகிறான். அவனது வளர்ச்சிக்கு வித்யாலயத்திற்கும் சுவாமிஜிக்கும் அதன் ஆசிரியர்களுக்கும் முக்கிய பங்குண்டு. இப்போது 10ஆம் வகுப்பு என்பதால் சிறப்பு வகுப்பு, டியூஷன் என்று நேரம் போய்விடுகிறது. இதனால் இசைப்பயிற்சி போன்ற விஷயங்களில் முன்போல் அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை என்று வருந்துகிறார். சபரிக்குள் இருந்த திறமையை எப்படி அடையாளம் கொண்டு கொண்டீர்கள் என்று தாய் நீலவேணியிடம் கேட்டோம். சிறுவனாக இருந்த போதே அவனுக்கு நல்ல நினைவாற்றல். ஒரு முறை சொல்லிக் கொடுத்தால் அப்படியே பிடித்து கொண்டு விடுவான். அவினாசிலிங்கம் பள்ளியில் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசு வாங்கினான். அதுதான் ஆரம்பம். அவனது ஆர்வத்தை அறிந்து ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் புத்தகங்களை வாங்கி அவற்றை படித்து காண்பிப்போம். அதிலிருந்து தனக்கு தேவையானதை எடுத்து பேசுவான். 5 வயது முதலே மேடைகளில் பேச ஆரம்பித்து விட்டான். ஒரு போட்டியில் சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசினான். அது பார்த்தோரை ஈர்த்து விட்டது. அவனுக்குத்தான் அன்று முதல் பரிசு. அது முதல் நிறைய வாய்ப்புகள் தேடி வந்தன. இன்றைக்கு அவனாகவே ஸ்மார்ட் போன் மூலம் தேடி தேடி நிறைய படிக்கிறான் என்கிறார் நீலவேணி. அப்போது பள்ளிக்கூடம் விட்டு வந்தார் சபரி வெங்கட். அவரிடம் பேசினோம். அவர் சொல்லும் பதில்களில் குறும்பும் குழந்தைத்தனமும் கொப்பளிக்கின்றன. விவேகானந்தன் மீதான ஆர்வம் பற்றி சொல்லும் போது ஆரம்பத்தில் அம்மா சொல்வதிலிருந்து குறிப்புகளை நான் கவனித்துக் கொண்டு மனதில் பதிய வைத்து பேசினேன். நாள் போக போக சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பது புரிய ஆரம்பித்தது. இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரே என்று ஆச்சரியம் வந்தது. அவர் கூறியிருக்கும் விஷயங்களை பின்பற்றினாலே போதும், நாம் வலிமையுள்ள தேசமாகிவிடலாம் என்பதை உணர்ந்தேன். பலருக்கும் பயன் தரக்கூடிய, உத்வேகத்தை தரக்கூடிய பல விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார். அவற்றை உள்வாங்கிக் கொண்டு மேடைகளில் பேச ஆரம்பித்தேன். விவேகானந்தர் என் ரோல் மாடல் ஆனார். அவரது கருத்துக்களை மேடைதோறும் விரிவாக பேசினேன். தற்போது பள்ளிகள், கல்லூரிகள், மக்கள் அரங்கங்கள் என்று எந்த இடத்திலும் மக்களுக்கு தேவையான, அவர்களை மோட்டிவேட் செய்யக்கூடிய விஷயங்களை நான் பேசி வருகிறேன் என்கிறார். சொல்லின் செல்வன். குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு என்று அவரவருக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன். நிறைய பேர் காலேஜ் வந்ததும் குழந்தை மாதிரி இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கவனம் எடுத்து பேசுவேன் என்கிறார் சபரி குறும்புடன். சபரிக்கு இரண்டு கண்களிலும் பார்வை இல்லை, வலது கண்ணில் முற்றிலுமாக இல்லை, இடது கண்ணில் சமீபத்தில் கூட சோதனை செய்திருக்கிறார்கள். இப்போதைக்கு ஒன்றும் செய்ய இயலாது, எதிர்காலத்தில் ஏதாவது புதிய தொழில்நுட்பம் வந்தால் முயற்சிக்கலாம் என்று சொல்லிவிட்டார் மும்பையிலிருந்து வந்திருந்த சிறப்பு கண் மருத்துவர். இடது கண்ணில் வெளிச்சமாக தெரியுமாம், எழுத்துக்களோ வண்ணங்களோ உருவமோ எதுவும் சபரிக்கு தெரியாது. பலர் இவரது நிலையை பற்றி கேள்விப்பட்டு கண்டானம் செய்ய கூட முன்வந்திருக்கின்றனர். ஆனால் அதனால் பயனில்லை. சபரியின் பிரச்சனை இருப்பது பார்வை நரம்பில். அந்த விதத்தில் 99% பார்வையற்றவர் சபரி. கோவை வழியாக செல்லும் ரயில் வண்டிகள், விமானங்கள் என அனைத்தும் பயணத்துடன் நேரம் உள்பட அனைத்தும் சபரிக்கு மனப்பாடம். அவற்றில் குறிப்பிட்ட நாளில் பயணம் செய்ய இடம் இருக்கிறதா இல்லையா என்று தானே பார்த்து புக் செய்து விடுவார் என்பதை கேட்க ஆச்சரியமாக இருந்தது. பார்வையுள்ள பலரே இவற்றையெல்லாம் மொபைலில் செய்ய தடுமாறி கொண்டிருக்கும் போது உங்களால் எப்படி முடிகிறது என்று கேட்டதற்கு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார், போனில் டாக் பேக் என்பதை ஆன் செய்வதன் மூலம் எல்லாம் செய்யலாம். அது நாம் பார்க்கும் பக்கங்களை வரிவரியாக படித்து காட்டும். பல வாசிக்கும் மென்பொருள்கள் உள்ளன, அவற்றை பயன்படுத்தி எல்லாம் செய்வேன் என்று தெளிவான பதில் வருகிறது. இதெல்லாம் எப்படி தெரிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டால், நிறைய வாலண்டியர்ஸ் பள்ளிக்கு வருவார்கள், அவர்களிடம் இருந்தும் பெரிய அண்ணாக்களிடமிருந்தும் கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்கிறார் சபரி. வானிலும் கடலிலும். சபரிக்கு சுற்றுச்சூழல், மானுடையியல், தொழில்நுட்பம் என்று பல துறைகளில் ஆர்வம். அவை குறித்து இணையத்தில் தேடி தேடி படிக்கிறார், அதுவும் மொபைல் போனில். சில ஆண்டுகளுக்கு முன் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்துக்கு சென்று பார்வையிட்டு வந்திருக்கிறார். அது எப்படி இயங்குகிறது, எப்படி மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது, எப்படி விநியோகிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் கேட்டு அறிந்து வந்திருக்கிறார். அதுபோல தேசிய விருது பெற்று டெல்லியில் இருந்து பிளைட்டில் திரும்பி வரும்போது விமானியின் அறைக்கு சென்று விமானம் எப்படி இயங்குகிறது, எத்தனை உயரத்தில் பறக்கிறது, எவ்வளவு வேகத்தில் செல்கிறது, பொதுவாக எத்தனை மைல் உயரத்தில் பறக்கும் என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். மிக சமீபத்தில் துறைமுகத்திற்கும் சென்று வந்திருக்கிறார். காரைக்காலில் இருக்கும் தனியார் துறைமுகத்தில் இருந்த கப்பலை பார்க்க சென்றிருந்தேன். அந்த துறைமுகத்தில் MD-யின் விருந்தினராக சென்றிருந்தேன். கப்பலில் ஏறும்போது மிகவும் பயமாக இருந்தது. ஏணியில் ஏறி செல்ல வேண்டும். 2 படிகளுக்கு நடுவில் இடைவெளி இருக்கும். சுற்றிலும் கடல். கப்பலுக்குள்ளே போகும் வரை இந்த பயம் இருந்தது. அப்புறம் போய்விட்டது. கப்பல் இயங்கும் விதம், கடல் பயணம், சரக்குகளை எப்படி கையாளுகிறார்கள் என்று பல விஷயங்களை நான் கேப்டனிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டேன். கண்ட்ரோல் ரூமில் இருக்கும் வயர்லெஸ் மூலம் டக்கில் இருப்பவர்களுடன் பேசினேன். டக் என்பது கப்பலை கரைக்கு இழுத்து வர பயன்படுத்துவது. கண்ட்ரோல் என்று சொல்லி ஆரம்பித்து ஹவு டு யூ டூ என்று கேட்டு அவர்கள் லவுட் அண்ட் கிளியர் என்று பதில் சொன்னது ஒரு புது அனுபவம். டக் மூலம் 14 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ளே பயணம் சென்றேன். அது த்ரில்லாக ஜாலியாக இருந்தது. மறக்க முடியாத அனுபவம் என்கிறார். மறக்க முடியாத அப்துல் கலாம். மறக்க முடியாத சந்திப்பு எது என்று கேட்டால் புன்னகைக்கிறார். கலாம் அவர்களை சந்தித்தது மறக்க முடியாதது, திட்டமிடாதது. விவேகானந்தரும் அவரும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் என்கிறார். தன்னை ஊக்கப்படுத்தி வருபவர்கள் என்றால் என் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகம், சுவாமிஜி, அப்துல் கலாமின் பேரன் ஷேக் ஷெல்லி, சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் சுவாமிஜி, பத்மநாபன் சார், சங்கர் சுப்பையா சார், தினமலர் முருகராஜ், அவினாசிலிங்கம் பள்ளி, பாட்டி சாந்தா ஜெயராமன் என்று பலர் இருக்கின்றனர். விவேகானந்தா சேவாலயத்தைச் சேர்ந்த திரு செந்தில்நாதன் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். அதுபோல கிரீன் மேன் ஆஃப் இந்தியா என்று போற்றப்படும் டாக்டர் அப்துல் கனி www.facebook.com/kabdulghani.india அவர்களும் என் மீது மிகவும் அக்கறை காட்டுகிறார். அவர் என் அண்ணா மாதிரி. அவர் 40 லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்கிறார். நாடெங்கும் பயணித்து சுற்றுச்சூழல் குறித்து பூமியின் நிலை குறித்து பேசி வருகிறார். கோவைக்கு பேச சென்றிருந்த போது அவரை சந்தித்தேன். விடுமுறையில் சென்னைக்கு சென்று அவருடன் தான் தங்கினேன். அவர் என்னை பலருக்கும் அறிமுகப்படுத்தினார். லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம், கமல் சார் என பலரை நான் சந்திக்க அவர்தான் காரணம். முதல்வர், ஆசிரியர்கள், சக மாணவர்கள், நண்பர்கள் எல்லாருமே என் மீது அன்பும் அக்கறையும் காட்டுகிறார்கள் என்கிறார் நெகிழ்ச்சியுடன். நான் சந்திக்க விரும்புவோர், எனக்கு நிறைய பேரை சந்திக்க ஆசை இருக்கிறது. பில் கேட்ஸை சந்திக்க ரொம்பவே ஆவலாக இருக்கிறேன். முகேஷ் அம்பானியை, ஒபாமாவை சந்திக்க ஆசை உண்டு. வாய்ப்பு கிடைத்தால் ட்ரம்ப்பையும் சந்திக்க விரும்புகிறேன். எனக்கு ஒரு முறை வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்பு வந்தது. ஒரு சில சூழல்களால் போக முடியவில்லை. மீண்டும் வாய்ப்பு வந்தால் நிச்சயம் போவேன் என்கிறார் உற்சாகம் கரைபொருள. ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் எதையும் விட்டு வைக்கவில்லை சபரி. லாகின் செய்ததும் அது இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களின் பெயரை படிக்கும், மெசேஜும் வாசிக்கும். சில சமயம் யார் அனுப்பியிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் வாய்ஸ் சாஃப்ட்வேர் பெயரை தப்பாகவும் உச்சரிக்கும். எனக்கு மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி மிகவும் பிடிக்கும். அது சம்பந்தமாக நிறைய படிப்பேன், தேடுவேன். அதில்தான் அதிக நேரத்தை செலவிடுவேன். மற்ற பையன்கள் மொபைலில் கேம் விளையாடி கொண்டிருப்பார்கள். நான் மானுடவியல், டெக்னாலஜி சம்பந்தமாக தேடி படிப்பேன். அவ்வளவுதான் என்கிறார் சபரி. சக மாணவர்களுக்கு உங்கள் செய்தி என்ன என்றதும், டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், ஒபே யுவர் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் டீச்சர்ஸ் என்கிறார் நச்சென்று. ஐஏஎஸ் ஆவது சபரியின் கனவு. நிச்சயமாக பத்திரிகையாளராகி சமூகத்துக்கு நிறைய நன்மை செய்வேன் என்கிறார். அவருடைய உற்சாகம் நம்மையும் தொட்டிக் கொள்கின்றன. மேதுமையும் சிறு வயதுக்கே உரிய குறும்பும் அவ்வப்போது பேச்சில் எட்டி பார்க்கின்றன. முயற்சிகளுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்ற குரலின் பொருளை சபரி நமக்கு புரிய வைக்கிறார். எல்லாம் சரியாக இருந்தும் இல்லை இல்லை என்று புலம்புவோர் நம்மில் எத்தனை பேர். மோதியின் கையால் விருது. சபரி வெங்கட்டின் வாழ்க்கையில் போராட்டங்கள் மட்டுமல்ல சுவாரஸ்யங்களும் அதிகம்தான். 2015 ஆண்டின் பெஸ்ட் கிரியேட்டிவ் சைல்ட் வித் டிசபிலிட்டிஸ் விருதுக்கு அவார்ட் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. சபரிக்கு விருதை பிரதமர் மோதியே தன் கையால் வழங்குவார் என்றும் அறிவிக்கப்படுகிறது. சபரிக்கு ஒரே சந்தோஷம், பிரதமர் கையால் விருது என்று பூரித்து போகிறார். ஆனால் சென்னையில் அந்த காலகட்டத்தில் பெருமழை பொழிய வெள்ள நிலைமையை பார்வையிட பிரதமர் சென்று விடுகிறார். நிதியமைச்சர் அருண் ஜெய்ட்லி கையால் விருது வழங்கப்படுகிறது. தேசிய விருது வாங்கிய பெருமை இருந்தாலும் பிரதமரை சந்திக்க முடியாத குறை சபரிக்கு. ஊர் திரும்பியதும் தனது மனக்குறையை ஒரு கடிதமாக எழுதி பிரதமருக்கு அனுப்புகிறார். சில நாட்களுக்கு பின் சபரியின் தந்தைக்கு ஒரு போன். பாலக்காடு செல்வதற்காக கோவை வரும் பிரதமர் உங்கள் மகனை சந்திக்க இருக்கிறார். காலையில் கோவை விமான நிலையத்துக்கு வந்து விடுங்கள் என்கிறார் டெல்லியிலிருந்து பேசிய ஒரு அதிகாரி. மறுநாள் காலையில் பிரதமர் மோதி சபரி வெங்கட் சந்திப்பு நிகழ்கிறது. பிரதமரை வரவேற்க விமான தருகையை அனுமதிக்கப்பட்டவர்களில் அரசியல் சாராத ஒரே நபர் சபரி வெங்கட் தான். மட்டுமல்ல, ஒரு குட்டி பையனை பிரதமர் நேரடியாக வந்து சந்தித்தது இந்திய வரலாற்றில் அதுவரை நிகழ்ந்திராத ஒன்றும் கூட. சபரி ஹிந்தியில் பேச அது கண்டு உற்சாகமான பிரதமர் குறிந்து சபரியின் தோளில் கை போட்டு கொண்டு சகஜமாக பேசியது கண்கொள்ளா காட்சி. தனக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட விருதினை பிரதமரின் கையில் தந்து அவர் கையால் அன்று வாங்கி மகிழ்ந்தார் சபரி. இதை பற்றி பிரதமர் மோதி அன்றைக்கே தனது ட்விட்டரில், அட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் மெட் 12-year-old திவ்யாங் பாய் சபரி வெங்கட் வாஸ் வெரி ஹாப்பி டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம் என்று குறிப்பிட்டிருந்தார். முதல்வர் தந்த முத்தம். சுவாமி விவேகானந்தரின் 150th ஆண்டு விழா நடந்த போது சென்னை ராமகிருஷ்ண மடம் மாணவர்களுக்கு ஒரு கட்டுரை போட்டியை நடத்தியது. தமிழ்நாடு முழுவதிலிருந்து ஏறக்குறைய 10 லட்சம் மாணவர்கள் பங்கேற்றனர். சபரியும் அதில் ஒருவர். அதில் முதல் மாணவனாக சபரி தேர்ந்தெடுக்கப்பட்டான். அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அந்த விருதை சபரிக்கு வழங்கினார். கூடவே சிறப்பு பரிசாக ஒரு அன்பு முத்தமும் முதல்வரிடமிருந்து கிடைத்தது. ஜெயலலிதாவின் மறைவு சபரிக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை மீண்டும் சந்திக்க ஆசைப்பட்டேன், அது முடியாமல் போனதில் எனக்கு வருத்தம் என்கிறார் சபரி. சபரி 15. சபரிக்கு வயது 15. அவர் தன்னை போன்ற மாற்றுத்திறனாளி சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, சாதாரண மற்ற சிறார்களுடனும் போட்டியிட்டு பல பரிசுகளை வென்றிருக்கிறார். விவேகானந்தர் தோற்றத்தில் மேடையில் தோன்றி அவரது கருத்துக்களை பேசுவது சபரியின் வழக்கம். விவேகானந்தரின் புகழ்பெற்ற சிகாகோ பேச்சை அவர் பேசுவதற்கு வரவேற்பு மிக அதிகம். பிரெய்லி முறையில் படிக்க எழுதவும் சபரிக்கு தெரியும். தமிழ் ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர். ஹிந்தியும் தெரியும், சமஸ்கிருதத்திலும் ஆர்வம் உண்டு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கொல்கத்தா என்று 200+ மேற்பட்ட மேடைகளில் பேசியிருக்கிறார். 100+ மேற்பட்ட பரிசுகளை பெற்றிருக்கிறார். கிரியேட்டிவ் ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஸ்பெஷல் கெஸ்ட், சீஃப் கெஸ்ட் ஆக பல நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார். ஆன்மீகத்தில் ஆர்வம் உண்டு. ஆன்மீக நூல்களை வாசிப்பதில் அதிக ஆர்வம். பகவத்கீதையும் பல ஸ்லோகங்களும் இராமாயண மகாபாரத கதைகளும் மனப்பாடம். சபரிக்கு மிக இனிமையான குரல், அழகாக பாடுவார். கீபோர்ட் வாசிக்கவும் தெரியும். சபரியின் வாழ்க்கை விரைவில் புத்தகமாக வெளிவர இருக்கிறது. டாக்டர் அப்துல் கனி அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். சன் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்த திரு மகாதேவன் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். சபரி ட்விட்டர் முகவரி twitter.com/sabarivengat4, வாட்ஸ்அப் எண் 7708595339. தந்தை சீனிவாஸ் தொலைபேசி 9119429164655. 9199956563853. சபரிக்கு ஃபேஸ்புக் பக்கமும் உண்டு. சபரியின் யூடியூப் லிங்கை யூடியூபில் காணலாம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.